ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு ஆன்ம தரிசனம் மற்றும் ஆன்ம சுத்தி. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் பாச பொருள்கள், இதெல்லாம் அறிவித்தாலும் அறிய மாட்டான். அறிவித்தாலும் உப்போர்களிலே பதிபசு வாசம் உப்போர்களிலே அறிவித்தாலும் அறியாதது பாசம். அறிவிக்க வேண்டியதன்றி தானே அறிவது பதி. இடையில உள்ள இந்த பசு இருக்க ஆன்மா, இது பதி அறிவித்தால் மட்டுமே அறியும். அறிவிக்கவல்ல ஒரே பொருள் பதியே, பதி ஒன்றுதான் இல்லையா? ஆகவே பதி ஒன்றுதான் அறிவிக்கின்றது. பதி அறிவித்தால்தான் பசுவாகிய உயிர் அறியும், தானாக அறியாது. இந்த இயல்பு இருக்க இந்த இயல்பு எல்லாம் பெத்தமா இருந்தாலும் தெரியும், புத்தியா இருந்தாலும் தெரியும், மாறாது இல்லையா? அறிவிக்க அறிதல். ரெண்டாவது, அனைத்தையும் ஒருங்கே அறிதல் என்ற பண்பும் சிவத்துக்கு மட்டும்தான் உண்டு. அனைத்தையும் ஒருங்கே அறிதல், இதுவும் சிவத்துக்கு மட்டும்தான் உள்ளது. ஆன்மா வந்து ஒன்றை அறியும் போது அந்த ஒன்றை தான் அறியும், மற்றதை அறியாது இல்லையா? தொலைக்காட்சியில செய்திகள் ஒளிபரப்புறாங்க, செய்திகள் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு கீழே ஒரு செய்தி வருது, அதுக்கும் கீழே இன்னொரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்கு. கீழே ஓடிட்டு இருக்கிற செய்தியை அறிவிச்சீங்கன்னா உங்களுக்கு மேலே உள்ள செய்தியும் தெரியாது, அவங்க சொல்லிட்டு இருக்கிற செய்தியும் தெரியாது. சொல்லிக்கிட்டு இருக்கிற செய்தியை கேட்டால் கீழே உள்ளது ரெண்டும் தெரியாது. எப்படியும் எல்லாத்தையும் அறிய முடியும்னு நினைச்சு மூணையும் ஒளிபரப்புறாங்களோ தெரியல. ஆன்மா ஒன்றைத்தான், ஒரு சமயத்தில் ஒன்றைத்தான் அறிய முடியும். ஒன்றை அறியும் போது இன்னொன்றை அறியாது. பெத்தமானாலும் தெரியும், முத்தி ஆனாலும் தெரியும், இந்த பண்பு மாறாது. உலகையே அறிந்து வந்தது சிவபெருமானை அறியவில்லை. முத்தியில் சிவத்தையே அறியும், உலகை அறியாது இல்லையா? இந்த பண்பெல்லாம் மாறாது. இந்த திருவுருள் சக்தி கிடைத்து விட்டது என்பதனால அனைத்தையும் ஒருங்கே அறிய வேண்டும், ஐந்தொழில்களையும் ஏற்ற வேண்டும் என்றெல்லாம் சிவசமவாதம் சொல்வது ஆன்மாவுடைய இயல்புக்கு பொருந்தாத செய்திகளாம். முத்தின உடனே, அதாவது நம்ம உலகையில பேசணும் இல்லையா? சிலருக்கு சில உயர்வுகள் கிடைத்து விட்டால் அது வந்து தம்முடைய இயல்புக்கு பொருந்தாத செயல்களை எல்லாம் அவர்கள் செய்து விடுகின்றார்களே என்று சொல்வோம் இல்லையா? அப்ப என்னன்னா, இந்த உயர்வு என்பது எந்த விதத்துல நமக்கு உயர்வு, நமக்குன்னு உள்ள ஒரு நிலைன்னு ஒண்ணு இருக்கும் என்பதை நம்ம இதெல்லாம் உலகையோட நம்ம பொருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். அவரவருக்குன்னு உள்ள நிலை வந்து அதுக்கு அதோட முரண்படாதவாறு தான் நம்ம எந்த ஒரு உயர்வு அடைந்தாலும் நாம நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நீதியையும், மேன்மைகள் செய்வ நீதி என்ற மாதிரி ஒவ்வொன்றிலும் நாம அந்த நீதியையும் நம்ம, ஏன்னா இப்போ நம்ம உலக வாழ்க்கை படிநிலையில தான் இருக்கிறோம், இதிலிருந்து நம்ம முன்னேற்ற பாதையிலே இருக்கின்றோம் என்று சொல்லலாம். ஆகையினாலே இப்போது நமக்கு உடனடியாக உதவக்கூடிய நீதிகளை நாம இதிலிருந்து அறிவித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அருமையா சொன்னார், ஒரு அறிவு ஆற்றல் குன்றியவன் இருக்கிறான்னு சொல்றியப்பா, அவன் வந்து பார்க்கும் திறன் அற்றவன், பேசும் திறன் அற்றவன், நடக்கவும் முடியாதவன் என்று வைத்துக் கொள்வோம். நடக்கவும் முடியாதவன், பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நடக்கவும் முடியாது, அப்படிப்பட்டவனா இருக்கணும். அவனை ஒரு பேய் பிடித்தது என்று சொன்னார். பேய் நல்ல ஆற்றல் உடையதுதான். பேய் என்பது என்ன? ஊழ உடம்பிலிருந்து அந்த உயிர் நீங்கி விட்டது, சூக்கும் உடம்போடு தெரிந்து கொண்டிருக்கிறது, அதான் பேய் இல்லையா? ஆகையினாலே அந்த பேயானது இப்படி பார்க்கும் திறனற்றவன், கேட்கும் திறனற்றவன், நடக்க முடியாதவனை பிடித்துக் கொண்டது என்று சொன்னார். உடனே இவனுக்கு பார்க்கும் திறன் வந்து விடுமா, கேட்கும் திறன் வந்து விடுமா, எழுந்து நடக்க ஆரம்பித்து விடுவானா? கால் ஊனமுற்றவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுடுவானா? பேய் பிடிச்சிருந்ததுனால நடக்க முடியாம ஊனமுற்றவன் நடக்க ஆரம்பிச்சிருவானா? அவனுக்குன்னு உள்ள இயல்பு மாறாது. போதைக்கு அவன் நிலைமை என்ன, அது மாற போறது இல்லை. அது மாதிரி ஆன்மா என்ன, அறிவிக்கத்தான் அறியும், ஒன்றைத்தான் அறியும், இந்த இயல்பு எல்லாம் மாறாது. திருவுருள் சக்தி கிடைச்சிட்டதற்காக இது எல்லாவற்றையும் அறியும் முற்றறிவு எப்படி பெறும் இல்லையா? ஐந்தொழிலையும் இது எப்படி எல்லா ஆன்மாக்களையும் ஒரு சேர அறிந்து எந்த ஆன்மாவுக்கு இந்த காலத்துல என்ன வினைப்படனை ஊட்டணும்னு அதெல்லாம் இதுக்கு எப்படி தெரியும் இல்லையா? மேலும் அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆன்மாவுக்கு அனுபவம்னு என்ன இருக்கு இல்லையா? ஆன்மா வந்து மூன்று பொருள்கள்ல அனுபவத்துக்குரிய ஒரே பொருள் ஆன்மாதான். பாசத்துக்கும் அனுபவம் கிடையாது, ஜடம் பதியோ பேரறிவு எல்லாத்தையும் கடந்த அறிவு, அதுக்கும் அனுபவம் கிடையாது. இது ஒரு பொருளை சார்ந்து அதை அனுபவிச்சது தானே இதுக்கு ஆனந்தம் இல்லையா? ஆகையினாலே ஐந்தொழில் செய்வது ஆன்மாவின் இயல்புக்கு முற்றிலும் பொருந்தாது. அதனாலதான் அந்த பேய் பிடித்ததை வச்சு உவமையா சொன்னா, அப்ப அதே சொல்லிட்டாரு, நடக்கவே முடியாத ஊனமுற்றோன்னு ஒரு பேய் பிடிச்சோன்னு நடக்க இருந்து நடக்காது விடுவானா? அவனிடம் உள்ள அவனுடைய திறன் என்னவோ அதுல அதிகபட்சத்தை அந்த பேய் செய்ய வைக்கும் இல்லையா, அவ்வளவுதான் முடியும். அவனை கொண்டு அதிகபட்சம் என்ன செய்யலாமோ அதைத்தான் அந்த பெயால செய்ய முடியும். ஆகவே அந்த ஓமையெல்லாம் வச்சு ஐந்தொழில் செய்யும் ஆன்மான்னு சொல்றது பொருந்தாது. இன்று நோக்கு உரை நடக்கும் இயல்பு இலோர்க்கு, நோக்கு பார்வை உரை பேச்சு நடக்கும் இயல்பு என்ன நடத்தல் இலோர்க்கு, இதெல்லாம் இல்லாதவனுக்கு என்ன இணைய வாய்ந்து நின்றதோர் அழகை சேர்ந்தால், பார்க்கந்திறன் கேட்கந்திறன் நடக்கந்திறன்லாம் கொண்ட ஒரு பேயானது அவனை பிடித்துக் கொண்டது என்றால் நிகழ்வது என் அவனிடம் என்ன நிகழும்? அவன் எந்திரிச்சு நடந்துருவானா, பார்த்துருவானா, கேட்டுருவானா இல்லையா? அவனுடைய அவனை கொண்டு அவனுடைய உடம்பை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் அந்த பேய் செய்யும். அத மாதிரி உள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளது நிகழ்த்து, ஆன்மாவிடம் ஒன்றி கலந்துள்ள திருவருள் அந்த ஆன்மாவிடம் உள்ள இயல்பு என்னவோ அதை முழுமையா வெளிப்படுத்தும். அது முழுமையா வெளிப்பட முடியாதபடி பாசம் தடுத்திருந்தது, அந்த பாசத்தடையை போக்கி இந்த ஆன்மாவுடைய அறிவு முழுமையா வெளிப்படும்படி செய்யுது இல்லையா? அந்த ஆன்மாவுக்கு சிவத்தை காட்டுது, சிவானந்தத்தை ஊட்டுது, அதுதான் ஆன்மாவுக்கு செய்யக்கூடியது. ஐந்தொழில் செய்யணும்னா அதனை பத்தி கவலைப்படாதே, முத்தான்மா ஐந்தொழில் செய்யறேன்னு ஐந்தொழில் நின்று போயிருமா? அதை ஈசன் பார்த்துப்பான், அது அவன் வேலை. ஈசன் தன் தொழில் நடாத்தும் பாத்தீங்களா, அது ஈசனுக்கே உரிய தொழில், அதை நம்ம நினைச்சு நினைச்சே பார்க்கக்கூடாதுன்ட்டு. ஈசன் தன் தொழில் நடாத்தும் மேனி தனக்கென கொண்டு தானே, அருட்சக்தியாலே தனக்கு திருவுருவம் கொண்டு தன் வேலையை தான் பார்த்துக்குவான் இல்லையா? அவன் வேலையை பார்க்கணும்னு ஏன் நினைக்கிறேன்னு அதை மறுத்து விட்டான். ஆகவே இந்த 77வது திருப்பாடலிலே ஐந்தொழில் முத்தியில் ஆன்மா ஐந்தொழில் செய்யும் என்ற கருத்தை மறுத்தொழினார். ஆகையினாலே நாம என்ன நினைக்கக்கூடாது, திருவருள் சக்தி நமக்கு கிடைத்து விட்டது என்பதற்காக இதன் மூலம் நாமும் ஐந்தொழில் செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது. இதை வைத்துக் கொண்டுதானே பெருமான் ஐந்தொழில் செய்கிறார் என்றெல்லாம் நாம் அப்படி எண்ணி பார்க்கக்கூடாது. இதை வைத்துக் கொண்டு ஐந்தொழில் செய்வது அவராலதான் முடியும் இல்லையா? இதை வைத்துக் கொண்டு நாம என்ன செய்ய முடியும் இல்லையா? சிறந்த ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் இல்லையா, அவரோட பேட் எனக்கு கிடைச்சிட்டுதுன்னா நானும் அதை வச்சுட்டு 100 ரன் எடுப்பேன்னு போய் நிக்க முடியுமா இல்லையா? ஆகவே அதை வச்சு நாம காட்டி பாருங்க ஐயா, அந்த சிறந்த பொருள் என்கிட்ட இருக்குன்னு வேணும் நம்ம மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம். அவ்வளவுதான ஒழிய அது யார் கையில இருக்கோ அவங்க கையில இருந்தாதான் அது செய்ய வேண்டிய வேலை செய்யும். அத மாதிரி திருவருள் சக்தியானது அது சிவபெருமானிடத்திலே சிவபெருமானுக்கு தான் அது ஐந்தொழில் செய்வதற்கு துணை செய்யும். அதே திருவருள் சக்தி நமக்கும் துணை செய்யுது, என்னன்னா அந்த பெருமானை அனுபவிப்பதற்கு துணை செய்கிறது. திருவருள் சக்தி சிவபெருமானுக்கும் துணை செய்கிறது, அதே திருவருள் சக்தி நமக்கும் துணை செய்கிறது. சிவபெருமானுக்கு எதற்கு துணை செய்கிறது? ஐந்தொழில் செய்ய துணை செய்கிறது. நமக்கு எதுக்காக துணை செய்யுது? அவனை அனுபவிக்கும் பொருட்டு துணை செய்கிறது இல்லையா? அந்த அளவுக்கு தான். அதனால திருவருளை நமக்கு கருவி என்று நாம் நினைக்கவே கூடாது. சிவபெருமானுக்கு தான் அது கருவி, நம்மளை பொறுத்தவரைக்கும் நாம தான் அந்த திருவருளுக்கு கருவி என்று அடங்க வேண்டும், திருவருளிலே அடங்க வேண்டும். அதைத்தான் அற்புதமா சொல்றாரு இந்த பாடல்ல. உண்மையில் இதையும் சேர்த்து சொன்னாதான் அந்த கருத்துக்களை பார்த்ததோட ஒரு நிறைவே ஏற்படும். அதனால அந்த திருவருளை தான் நம்மை இந்த பாடலையும் சேர்த்து பார்க்க சொல்லியிருக்கிறது என்று கருத வேண்டும். இந்நிலை தண்ணின் மண்ணி எய்திடும் கலாதிபோதம் தன்னளவு அறிந்து, ஏன் சொல்றாரு அப்படின்னா, மேல என்ன பார்த்தோம், சிவபெருமான் குருவா எழுந்தருளியாச்சு, தத்துவ கருவிகளை நமக்கு வேறாக நமக்கு காட்டுகிறார். அப்போ நாம அவை உலகத்தை தான் காட்டும், சிவத்தை காட்டாது, நமக்கு தேவை சிவம் தான் அப்படின்னு சொல்லி அந்த கருவி பற்ற விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல ஆகவே ஐந்தொழில் செய்கின்ற கருத்தை எல்லாம் விட்டு விட்டு இந்நிலை தண்ணின் இந்நிலைனா இந்த சகல நிலை, இந்த சகல நிலையிலே மண்ணி நிலை பெற்று இருக்கின்ற மண்ணுதல் நிலைபெறுதல் நிலைபெற்று பொருந்தி இருக்கின்ற மண்ணி எய்திடும் நிலைபெற்று பொருந்தி இருக்கின்ற கலாதி போதம் தன்னளவு அறிந்து, கலாதி கலா என்பது கலை என்ற தத்துவம், அதுதான் கலா என்று சொல்கின்றார்கள். கலாதி ஆதினா முதலிய, அதாவது எட்ஸெட்ரா, கலை முதலிய மற்ற தத்துவங்களை தான் சேர்த்துக்கணும். கலைகாலம் நியதி வித்தியா அராகம் இல்லையா, மற்ற அந்த கரணம் ஐம்பொறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கலாதின்னு சுருக்கமா சொல்லிடுவாங்க. கலாதி போதம் அதாவது கலாதி தத்துவங்களாலே ஏற்படுகின்ற அறிவு பாச ஞானம், இந்த கலாதி போதம் தன்னளவு அறிந்து, இந்த பாச ஞானத்தின் அளவை எல்லையை அறிந்து, இந்த பாசஞானம் உலக அனுபவத்துக்கு தான் துணை செய்யும் அவ்வளவுதான் என்று அதனுடைய எல்லையை உணர்ந்து, ஆகவே இந்த பாசஞானம் பதியை நாம் அறிவதற்கோ அனுபவிப்போ துணை செய்யாது. தத்துவ கருவிகளால் பாசஞானம் தான் கிடைக்கும் சொல்லி அந்த தத்துவ கருவி மீது பற்றை விட்டு, பற்றை விட்டோம்னா அதுதான் ஆணவ மலம், சக்தி கெட்டதுக்கு அடையாளம். ஆணவ பிராமண சக்தியோடு இருந்தால் கருவிச்சாறு வேணும்னால விட முடியாது. கருவிச்சார்பு வேணும் வேணுங்கிற எண்ணத்தை தான் அது விளைவிக்கும். கருவிச்சார்பு ஒருத்தன் விட்டுட்டான்னா ஆணவ மனம் ஒடுங்கியாச்சு. அதாங்க பெரிய விஷயம் சித்தாந்தத்துல. ஆணவ மனத்தினுடைய வலிமை எந்த அளவு இருக்குன்னு நேரடியா நாம அளவிட முடியாது, மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு மெஷர்மெண்ட் எதுன்னா உலகப்பற்று எவ்வளவு இருக்குது, உலகப்பற்று எவ்வளவு குறைஞ்சிருக்குது, எவ்வளவு நிறைய இருக்குது, அதுதான் மெஷர்மெண்ட். ஆணவ மறைப்பு எவ்வளவு அதிகம் இருக்கு குறைவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு உலகப்பற்று எவ்வளவு அதிகமா இருக்கு குறைவா இருக்கு அதுதான். ஏன்னா இந்த சகல நிலையில ஆணவ மனம் பண்ற வேலையே உலக சார்பில் நம்ம அழுத்துதல் ஆகிய அந்த வேலை தான். ஆகவே இந்த உலக சார்பை மேலும் மேலும் நம்மள அழுத்தம் இருக்குன்னா அப்ப ஆணவ மனம் வலிமையா இருக்குன்னு அர்த்தம். அந்த உலக சார்பின் அழுத்தம் குறையா இருக்குன்னா ஆணவ மன வலிமை குறையா இருக்குது. ஆகவே அந்த தத்துவ கருவி மீது ஆன்மா பற்ற விட்டான், தத்துவ சுத்தி அவனுக்கு ஏற்பட்டதுன்னா அவனுக்கு மனத்தின் வலிமை குன்றி விட்டது. இங்கேயும் தகவிலா மலங்கள் என்று சொல்கின்றார். தகுதி இல்லாத அந்த மலங்கள் நீங்கி போயிடுகின்றன. தத்துவ கருவிகளின் ஞானம் பாச ஞானம் தான் அது எனக்கு வேண்டாம்னு ஒரு வைராக்கியத்தை அந்த ஆன்மா கடைபிடித்ததுன்னா அப்ப தகுதியற்ற மலங்கள்லாம் அதற்கு நீங்கியாச்சுன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, சோப்பு நுரையோ தண்ணீர்ல மூழ்கி எடுக்கிறோம், சோப்பு நுரை நீங்குதுன்னா அழுக்கும் சேர்ந்து நீங்குதுன்னு அர்த்தம் சொன்னேன். இந்த மாதிரி தகவிலா மலங்கள் நீத்த, தகுதியற்ற மலங்கள் நீத்தாச்சு. ஏன்னா அங்க தண்ணீர்ல மூழ்கி எடுத்தாச்சு. தண்ணீர் மாதிரி இங்க திருவருள் ஆன்மா தோய்ந்து தத்துவங்களை மீது பற்ற விடுகின்றது. அந்த சமயத்துல அந்நிலை கரணமாக வகை, இதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அந்நிலை கரணமாக வகை, அதுதான் சிவசமவாதி செய்வது. அந்த திருவருளை தனக்கு கருவிகரணமா நினைச்சிடறான். தனக்கு கிடைத்த திருவருளை கருவிகரணமா நினைச்சு இதை கொண்டு ஐந்தொழி செய்யலாம் என்று சிவசமவாதி கொள்கின்றான். அதை நாம எப்படி கொள்ளக்கூடாது? தத்துவங்கள் வந்து நீங்கினோம், திருவருளை பெற்றோம். திருவருளை என்ன நினைச்சிடக்கூடாது? நமக்கு கருவின்னு நினைச்சிடக்கூடாது. கரணம்னா கருவி, அதான் அந்நிலை கரணமாக வகை. அந்த திருவருளை நமக்கு கரணமாக கொள்ளாதபடி, கருவியாக கொள்ளாதபடி, அதில் அறிவு அடங்கி மண்ணிட, திருவருளை நமக்கு கருவியாக கொள்ளாம திருவருளை நம்ம அறிவு அடங்குமாறு செய்து. அறிவு அடங்குதெல்லாம் என்ன? அந்த திருவருள் உணர்த்தினாலன்றி எனக்கு அறிவு விளக்கம் என்பது இல்லை. திருவருள் செலுத்தினாலன்றி எனக்கு செயல் விளக்கம் என்பதும் இல்லை. எல்லா முதன்மையும் அந்த திருவருளுக்கே. இதுதான் திருவருளில் அடங்குதல் இல்லையா? இந்த திருவருளை நான் கருவியாக கொண்டு அதை செய்வேன் இதை செய்வேன்னா இந்த திருவருளை தனக்குள்ளே அடக்குகின்ற தவறான ஒரு போக்கு. தனக்குள்ள அடங்காத பொருளை அடக்குவேன் நினைச்சோம்னா இல்லையா, அது வந்து நன்மைக்கு வழியாகாது. ஆகவே திருவருள் தான் எனக்கு தலைமையானது என்று சொல்லி திருவருளுக்குள்ள அடங்கணும். திருவருளை தனக்கு கருவியாக ஆக்காமல் அந்நிலை கரணமாக வகை, அதில் அறிவடங்கி. ரொம்ப அற்புதமான வாசகம் இது. முத்தி நிலையில ஐந்தொழில் செய்யலாம்னு சொல்ற சிவசமவாதிக்கு மட்டுமல்ல, நமக்கும் நம்ம நம்ம நிலைக்கும் கொள்ளலாம், நம்ம நிலைக்கும் கொள்ளலாம். இந்த செயலை நான் செய்தேன், இந்த செயலை அவர் செய்தார், இந்த செயலை இவர் செய்தார் என்று சொல்லி தன்னையும் பிறரையும் இப்படி முதன்மையாக்கி கொள்ளுதல் இல்லையா? அது நமக்கு உலகில் வந்துருது இல்லையா? அப்ப திருவருளுக்கு நம்ம அடங்கணும்னா எல்லாரையும் கொண்டு அதுதான் எல்லாற்றையும் நடத்துகிறது இல்லையா? திருவருள் தான் நம்மளை இதை நடத்தியிருக்கு. நான் செய்தேன்னு என்ன அர்த்தம்? திருவருளை நான் கருவியாக்க முயற்சி செய்கிறேன்னு அர்த்தம். ஆகவே திருவருளை கருவியாக்க முயற்சி செய்யாமல் அதுக்கு நாம கருவியா அடங்கி நம்மை கொண்டு திருவருள் செய்தது இந்த செயலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அதுதான் நமக்கு கூட்டி வைத்தது. செயலை செய்வதற்கு எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கூட்டி சாதகமாக கூட்டி வைத்து நம்மையும் கருவியாக கொண்டு செய்ய வைத்தது என்று அதை தனக்கு கரணமாக்காமல் தான் அதற்கு கரணம் என்று அடங்கிவிட வேண்டும். ரொம்ப அற்புதமான இடம் அது. அந்நிலை கரணமாக வகை. ஏன் அதை சொல்றாருன்னா போன பாடல தான் சிவசமவாதி வந்தான் இல்லையா? திருவருள் பெற்றான்மா ஐந்தொழில் செய்யும்னா அவனை மறுக்கிறதுக்கு தான் இங்க சொல்லியிருக்காரு. திருவருளை நீ கரணமாக கொள்ளாத, அதை வச்சு ஐந்தொழில் செய்வேன்னு சொல்லாத, அதை கரணமாக கொள்ளாமல் அதுல நீ அடங்குவாயாக. அதான் அடக்கம் அமரருள் உய்க்கும்னார் இல்லையா? ஆகவே அந்த அடக்கமானது இங்க சிவத்துக்குள்ளேயே ஆன்மாவை சேர்த்து விடுகின்றது. இப்ப எல்லாத்திலையும் நமக்கு நம்ம உலக வாழ்க்கையிலிருந்து முத்தி வரைக்கும் இந்த அடக்கம் தான் நமக்கு பெரிய துணையாக இருக்கிறது இல்லைங்களா? ஆகவே அந்நிலை கரணமாக வகை, அதில் அறிவு அடங்கி மன்னிட. இப்படி அடங்கி இருக்கின்ற நிலை அது நிலைத்து இருந்தால், திருவருளுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற நிலை நிலைத்து இருக்குமே ஆனால் என்ன மன்னிட வியாபியாய வான்பயன் தோன்றும் அன்றே. அப்பந்தான் அந்த ஆன்மாவுடைய உண்மையான வியாபகம் அந்த ஆன்மாவுக்கே புலப்படும். சரீரத்துக்குள்ளே அது கிடந்தது இல்லையா? பூர்வ நடுவுல 35 கருவிகளோட நனவுல கிடந்தது, கண்டத்துக்கு இறங்குச்சு. இப்படி எங்கேயாவது ஒரு மூளையில சந்தில கிடந்த ஆன்மா இல்லையா? இப்ப இப்படி இருக்கு. அந்த திருவருளுக்கு திருவருளை பெற்று அதை தனக்கு கருவியா கொள்ளணும்னு நினைக்காம அதுக்குள்ள அடங்கினதுனால எல்லாம் முதன்மையும் இந்த திருவருளுக்குன்னு அடங்கினதுனால இந்த ஆன்மாவுக்கு என்ன பயன் கிடைக்கிறது? வான் பயன், வியாபகமாகிய பெரும்பயன் கிடைக்கும். இந்த ஆன்மாவுக்கே உள்ளதுதான் இந்த வியாபகம். ஆனா சார வேண்டிய பொருளோட சார்ந்தாதான் அந்த வியாபகம் வெளிப்படும். ஆகாயம் எப்படிப்பட்ட பொருள்? வியாபக பொருள் இல்லையா, நல்ல நிறைந்திருக்கின்ற பொருள். ஆனா ஆகாயத்தின் வியாபகம் எப்ப வெளிப்படும்? என்ன, இது பெரிய அரிய விஷயம். சித்தாந்தத்துல ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க, ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. என்ன, திருவருளை சேர்ந்த ஆன்மா வியாபகத்தன்மையை பெறுகிறதுன்னா எதுவுமே நமக்கு ஐம்பொறிகளுக்கு அகப்படுத்த பொருள் இல்லை. திருவருளோ ஆன்மாவோ வியாபகமோ ஏதோ பெரிய விஷயத்த பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா இது ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க சித்தாந்தத்துல, ஓமைகள் மூலமா தான். ஆகாயம் வியாபகமான பொருள். ஆகாயத்தின் வியாபகம் எப்படி வெளிப்படும், எப்ப வெளிப்படும்? அந்த ஆகாயம் சார வேண்டிய பொருளை சார்ந்தாதான் அதன் வியாபகம் வெளிப்படும். என்னன்னா, இப்ப எங்க பார்த்தாலும் ஆகாயம் வியாபகமான ஆகாயம் நமக்கு புலப்படுகிறதுன்னா, இப்ப ஆகாயம் சூரிய ஒளியை சார்ந்திருக்கு. ஒளியை சார்ந்ததுனால அந்த ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆகாயத்தின் வியாபகத்தை ஒளியே வெளிப்படுத்தியது. இதுக்கு முன்னாடி ஆகாயம் எப்படி இருந்தது? அது இருளை சார்ந்திருந்தது. இருளை சார்ந்திருக்கும் வரை எங்கும் இருள் தான் மேலோங்க இருந்ததே ஒழிய ஆகாயம் என்பது நமக்கு அங்க புலப்படலை. இங்க யாராவது ஏதாவது பொருள் இருக்குதா அல்லது வெறும் ஆகாயம் தானா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா. இங்க போனா அங்க ஏதாவது தூணு எதுவும் இருக்குமோ, கல் எதுவும் கிடக்குமோ, இடிச்சுப்போமோ அப்படின்னு இருட்டு நடந்த போதுக்கே நம்ம பயப்படுவோம். ஏன்னா இந்த வெறும் வெட்ட வெளியாகி ஆகாயம் தான் இருக்கிறதா, வேறு பொருள் இருக்கிறதானே நமக்கு தெரியாது. இப்பதான் ஆகாயம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு தெளிவா நமக்கு தெரியுது. ஏன்னா ஒளியை சாரும் போதுதான் அந்த ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்படுது. அது மாதிரி ஆன்மா என்னதான் வியாபக பொருளா இருந்தாலும் இருள் மாதிரி அதை ஆணவம் மறைத்து தனக்குள் அடக்கி வைத்திருந்ததுனால ஆன்மாவின் வியாபகம் வெளிப்படல. சகல நிலையிலையும் ஏதோ அது பெற்ற உடம்பு அளவுக்கு அதனுடைய ஒரு அறிவு விளக்கம். அது என்ன பிறவி இல்லையா, அந்த உடம்பு சூளதேகம் பெற்றிருக்கு, அந்த சூளதேகம் என்ன பிறவியோ அதுக்கு ஏத்த அளவுதான் அறிவு விளக்கம் இருக்க ஒழிய அதுக்கு மேல வியாபக அறிவு விளக்கம் வரல. திருவருளை சார்ந்து சார்ந்ததோடு மட்டுமல்லாமல் அதனை தனக்கு கருவியாக கொள்ளாமல் அதற்குள் இந்த ஆன்மா அடங்கும் போதுதான் இந்த ஆன்மாவின் வியாபகம் ஒளியில் அடங்கி ஆகாயத்தின் வியாபகம் எங்கும் வெளிப்படுவது போல திருவருள் ஒளியில் அடங்கி ஆன்மாவின் வியாபகம் எங்கும் வெளிப்படுகிறது. பாத்தீங்கன்னா அந்த அரிய விஷயத்த இந்த ஆகாயத்தை வச்சு எப்படி அருமையா வெளிப்படுத்திட்டாங்க பாருங்க. ஏன்னா சார்ந்ததன் வண்ணமா விளங்குவது ஆன்மா, அதே தன்மை தான் ஆகாயத்துக்கும். இருளை சார்ந்தால் இருளாகவும் ஒளி சார்ந்தால் ஒளியாகவும் விளங்குவது. ஆகையினாலே அதான் அதில் அறிவடங்கி மண்ணிட, அதில் அந்த திருவருளில் திருவருள் சக்தியில் அறிவு அடங்கி ஆன்மா தன்னறிவு அடங்க பெற்று மண்ணிட அந்த அடங்கிய நிலை நிலை பெற்றிருந்தால் வியாபியாய வான்பயன் தோன்றுமென்று எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த வியாபகத்தன்மை ஆன்மாவுக்கு அப்போதுதான் புலப்படும். அதான் அங்கே சிறப்பாக சொன்னார். அதான் ஆன்மா தன்னை காணுதல் என்பது அதுதான். ஆன்மாவ வியாபக பொருள், தன்னை உள்ளபடி வியாபக பொருளாக காண்பதுதான் அதுதான் கூறினார். அப்ப அடுத்த பாடல கேட்கிறாங்க, நியாயமான ஒரு கேள்விதான், சிவத்தை சார்ந்த ஆன்மா அந்த சிவமாகவே ஆகும்னு சொல்லி அப்படியே முடிச்சிருவீங்களா? அதை விட்டு போட்டு என்ன தன்னையும் அது காணும்னு சொல்றீங்களே இல்லையா, அதுக்கு வியாபியாகிய வான்பயன் கிடைக்கும், தன்னையும் வியாபக பொருளா அதை காணும்னு சொல்றீங்களே அப்படின்னா, ஏன் இது சிவத்தை அடைஞ்சு சிவமாவே ஆயிட்டது ஐயா, அது தன்னையெல்லாம் காணல அப்படின்னு சொல்லிட வேண்டியதான் அப்படின்னா, கேவல நிலையிலும் ஆன்மா தன்னை காணவில்லை, தன்னை உள்ளபடி அறியவில்லை இல்லையா, ஒன்றையுமே அறியவில்லை. அப்போ இப்ப தன்னை அறியுமான்னு கேள்விக்கே இடம் இல்லை. சகல நிலையிலும் தான் அல்லாத உடம்பைத்தான் அது தான் என்று அறிந்திருந்ததை ஒழிய தன்னை ஆன்மா என்று உள்ளபடி அறியவில்லை. இதுல சகல நிலையிலும் திருவருளோடு சேர்ந்த அந்த சுத்த நிலையிலும் ஆன்மா தன்னை அறியாது என்று சொன்னால் ஆன்மா தன்னை அறிவதற்கே வாய்ப்பில்லைன்னு ஆகும் இல்லையா. ஆகவே ஒருவர் தன்னை அறியாமலேயே என்னெல்லாமோ ஆனந்தத்தை பெறுதான்னு சொன்னா அது சிறப்பு இல்லை இல்லையா. தனக்கு ஆனந்தம் கொடுக்கும் பொருளையும் அறிந்து ஆனந்தம் பெறுகின்ற தன்னையும் அறிந்து பெறுகின்ற அந்த அனுபவம் தான் சிறந்த அனுபவம். எவ்வளவு தெளிவா வரையறுத்து வச்சிருக்காங்க பாருங்க சித்தாந்தத்துல. இதையும் ஒரு தடையா எழுப்பி விடையா கொடுக்கறா தான் சிறப்பு. கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு போனா கூட நமக்கு அது மனசுல நிக்காது, தடையும் விடையுமாவே சொல்ற சொல்றாங்க பாருங்க. 79 திருப்பாடல்ல அடைபவர் சிவமே ஆகும், திருவருளை அடைந்தவர் சிவத்தோடு ஒன்றி சிவமாகவே ஆகிடுவார்கள். அதுவன்றி தோன்றும் என்ற கடன் அது ஏதெனில், அதுவன்றி தோன்றும் இல்லையா, தோன்றும்னா என்ன, போன பாடல முடிச்சார் இல்லையா, வியாபியாய வான்பயன் தோன்றும் என்றே முடிச்சார். அந்த வான்பயன் தோன்றும்னு சொல்றீங்களே, ஆன்ம வியாபகம் வெளிப்படும் சொல்றீங்களே, அதெல்லாம் ஏன் சொல்றீங்க ஐயா? சீடஞ்ச ஆன்மா சிவமாவே ஆயிட்டது சொல்லி முடிச்சிருங்கண்ணே அப்படிங்காங்க சிலர். இது வந்து இவங்களுக்கு வந்து முத்தியில ஆன்மாவே இருக்காது அப்படிங்கிற கோட்பாடு இருக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த கோட்பாடு உண்டு. ஆன்மா முத்தி அடைஞ்சிட்டா அவ்வளவுதான், ஆன்மாவே கெட்டது. என்ன கடல்ல போய் ஆற்று நீர் கலந்துட்டுச்சுன்னா அப்புறம் ஆற்று நீர்னு இருக்குமா? எல்லாம் ஒரே கடல் நீர் தான் என்று அப்படி ஒரு சாரர் கொள்வார்கள். அவர்களுக்கு தான் ஆன்மாவின் வியாபகம் வெளிப்படும் சொல்றதை ஏத்துக்க முடியல. சிறுவர்களை அடைப்பவர் சிவமாவே ஆகிவிடுவார்கள் சொல்லி முடிச்சிருங்க. ஏன் வியாபியாய வான்பயன் தோன்றும்னு சொல்றீங்க? அந்த கடன்னது ஏன் அந்த அப்படி சொல்கின்ற முறை என்ன என்று கேட்கின்றார் என்றால், முன்னம் கண்டிடான், முன்னம் முந்தைய அவத்தைகளிலே கேவலவத்தை சகல அவத்தை இதிலெல்லாம் தன்னை காணாத அந்த ஆன்மாக்கள் பின்னும் தொடர் வரும் அருளினாலும் தோன்றுமா காணாராயின். அதன் பிறகு தொடர்வதற்கரிய திருவருளே கிடைத்த பிறகும் தன்னை உள்ளபடி அவர்கள் காணவில்லை என்று சொன்னால், இல்லையா, அப்படி தன்னை காணாதவர்கள் சிவானந்தத்தை அனுபவிக்க முடியாது. அப்படியே உறுதியா சிவானந்தத்தை அனுபவிக்க முடியும், தன்னை உள்ளபடி காணாமல் சிவானந்தத்தை முத்தி இன்பத்தை அனுபவிக்க முடியாது. பெரிய செய்தி இது. நமக்கு இந்த உண்மை தெரியுதுன்னா அந்த தடை வந்ததுதான் காரணம். என்ன திருவருளை சார்ந்த ஆன்மா அது சிவத்தோடு கலந்து சிவமாகிவிடும் முடித்துவிட வேண்டியதானே. திருவருளை சார்ந்த ஆன்மா அதுல அடங்க பெற்று தன்னுடைய வியாபகத்தை அது உணரும்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, அப்படி ஆன்மா கேவல நிலையிலும் சகல நிலையிலும் தன்னை உள்ளபடி காணவில்லை, சுத்த நிலையில் தொடர்வதற்கரிய தொடர்ந்து சென்று சார்வதற்கு அரியது திருவருள். மற்ற பொருளெல்லாம் எந்த வழிமுறையில போகணுமோ போய் சார்ந்து விடலாம், ஆனா திருவருளையும் சார்வதற்கு வழிமுறை இருக்குது. ஆனா அந்த சார்வது எளிதல்ல இல்லையா, பல பிறவிகள் முயன்று அந்த திருவருள் சார்பு கிட்டுகிறது. ஆகவே தொடர்ந்து அடைவதற்கு அரிதாக உள்ள அந்த திருவருளையே கிடைத்த பிறகு கூட இந்த ஆன்மா தன்னை உள்ளபடி அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அதுக்கு திருவருள் சார்பும் கைகூடாது, அதற்கு சிவானந்தமும் விளையாது. ஏன்னா இதுல பெரிய ஒரு தர்க்க உண்மை இருக்குங்க. இதுல என்னன்னா, கேவல நிலையிலும் ஆன்மாவுக்கு சிவானுபவம் இல்லை, ஒரு அனுபவமே இல்லை. சகல நிலையிலும் உலக அனுபவம் தான் இருக்கக்கூடிய, சிவானுபவம் இல்லை. ஏன்னா கேவல நிலையிலும் ஆன்மா தன்னை ஆன்மா என்று உள்ளபடி உணரவில்லை, தன்னை அறியவில்லை. சகல நிலையிலும் இந்த ஆன்மா தன்னை அறியவில்லை, தன்னை உள்ளபடி அறியவில்லை. அதனாலதான் தன்னை உள்ளபடி அறிந்து கொள்ளாத கேவலத்திலும் சகலத்திலும் அதற்கு சிவானுபவம் கிட்டவில்லை இல்லையா. அப்ப சுத்தத்திலும் அது தன்னை அறியாது என்றால் அப்போது அதுக்கு சிவானுபவம் கிட்ட வாய்ப்பில்லை. எனவே அது சுத்தத்தில் தன்னை அறியும், அதனாலதான் அதுக்கு சுத்தத்தில சிவானுபவம் கிட்டுகிறது. அனி தன்னை அறியாதுன்னு சொன்னா சிவானுபவம் கிட்ட வாய்ப்பில்லைன்னா, அதான் தொடர் வரும் அருளினாலும் தோன்றுமா காணாராயின் உடையவன் அடிசேர் ஞானம் உணர்தல் இன்று அணிதல் இன்றே அவனுடைய திருவருள் சார்பை இது பெற முடியாது, சிவானந்தத்தை அனுபவிக்க முடியாதுன்னு ஆயிரும் இல்லையா. ஆனா சுத்தத்துல திருவடி சார்பு கிடைக்கும், சிவானந்தம் விளையும் அல்லவா. அப்ப என்ன கொள்ளணும்? அது சுத்த நிலையில ஆன்மா தன்னையும் அறியும், தன்னையும் தானே காணும் என்பதை நினைவுறுத்தினார், அருமையாக அதை சொன்னார். ஆக இந்த அளவிலே இந்த 79வது திருப்பாடல் சித்தரவிலே இனி எஞ்சியுள்ள பாடல்களை சிந்திக்கலாம். நீ அடுத்தார் போல நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற 80வது திருப்பாடல், ஆக முத்தியிலே ஆன்மா தன்னையும் அறியும், தன்னுடைய வியாபகத்தை தான் பெறும், வியாபகத்தை தான் பெறும், அப்போதுதான் அதற்கு சிவானந்த அனுபவம் கைகூடும் என்று வலியுறுத்தி எழுதினார். நீ 80வது திருப்பாடலிலே அப்படி சிவச்சார்பு பெற்ற ஆன்மா அதற்கு உடலும் நீங்க பெறாது விளங்குமே ஆனால் அது சீவன் முத்தியிலே உள்ளது என்று சொல்லப்படும். ஏனென்றால் உடம்பு அது நீங்கும் காலம் வந்தால்தான் நீங்கும் இல்லையா. இந்த உடம்பை ஏன் கொடுத்தார் ஆன்மா? இந்த உடம்பை கொண்டு சக்க முறையில் சிவநெறி வாழ்ந்து முத்தி அடைய வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்தார். அந்த முத்தியே அந்த ஆன்மாவுக்கு கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த உடம்பு எதற்கு நீக்கிவிட வேண்டியதானே என்று உடனடியாக நீக்கவில்லை. அது பாருங்க, ஏன்னா அது நீங்குவதற்கென்று ஒரு காலம் ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ளது. அந்த காலம் வரும் வரை அந்த உடம்பு இருக்கும் இல்லையா. இது மற்ற பெத்த நிலையில உள்ள ஆன்மாக்களுக்கு சரி, ஏன்னா இந்த பிறவிக்குன்னு அதை அனுபவிக்க வேண்டிய வினைப்பலன்களை அதை அனுபவிக்கணும் இல்லைங்களா. அப்போ அந்த அனுபவம் அது பெறும் வரை அந்த உடம்பு அதோட சேர்த்து தான் வைக்கணும். ஆனா இந்த முத்தி அடைஞ்ச ஆன்மாவுக்கு அப்படி இல்லையே, இது முடிவான முத்தி பேரையே பெற்றாச்சு. இனிமே இதுக்கு வினைப்போகங்களே கிடையாது. வினைப்போகங்களை அனுபவிச்சிருந்தாலும் உடம்பு வேணும், இல்லையா? இது வந்து அதெல்லாம் கடந்த இருவினை ஒப்பு வந்து உறவுகள் பெற்று சிவசார்பாகிய முத்தியே அடைஞ்சாச்சு. நம்ம எதற்கு இதற்கு உடலை இதற்கு வச்சிருக்கணும்? உடம்ப உடனே நிக்க வேண்டியதானே சுவாமி வந்து என்று நாம நினைப்போம் இல்லையா? அது மட்டுமல்ல, அந்த சிவன் முத்தர்களுக்கு அந்த உடல் சார்பினாலே அந்த பிராரத்த வாதனை ஏற்பட்டு கொஞ்சம் வருத்தமும் ஏற்படும் இல்லையா? திருவாசகத்திலெல்லாம் இன்னும் உடலை நீக்காமல் வச்சிருக்கின்றாயே என்று ஒரு ஆற்றாமையோடு பல இடங்களிலே பாடியார்கள் முனிவாச பெருமான். சரி செடிசேர் உடலை சிதையாதது எத்து கெங்கல் சிவலோகா என்றெல்லாம் கேட்கின்ற. அப்ப அந்த உடல் முத்தி அடைந்த ஒரு ஆன்மாக்களுக்கு அந்த உடல் இருப்பது அந்த பிராரத்த சிந்தனையை நினைவூட்டி கொஞ்சம் வருத்தத்தை முத்தி என்பதுக்கு சிறு சிறு இடையூறுகளை தருவதற்கு வாய்ப்பு இருப்பதனால இப்போ அந்த ஆன்மா முத்தி அடைஞ்சதோ உடனே பெருமான் அந்த உடலை நீக்கிட வேண்டிதானே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதனால பிராரத்தவாதனை என்பது மட்டுமல்ல, இந்த உடலோடு அந்த ஆன்மாக்கள் சிவமுத்திரனாக இருப்பதனாலே மற்றைய பல ஆன்மா பக்குவ ஆன்மாக்களுக்கு அவர்களை வழிபட்டு எளிதில் வீடு பேறு உண்டாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. நினைச்சு பார்க்கணும் இல்லையா? நம்ம நால்வர் பெருமக்கள் மற்ற நாயன்மார்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்தவர்கள். அவர்கள்லாம் அவர்களுக்கு தொண்டு செய்ததன் மூலம் எவ்வளவு எளிதாக வீடு பேறு அடைந்திருப்பார்கள். ஆகவே இந்த சிவமுத்திரை கொண்டு இன்னும் எத்தனையோ ஆன்மாக்களை உயர்கொள்வதற்காகத்தான் அந்த அந்த உடம்புக்கென்று விதிக்கப்பட்ட காலம் வந்த வருகின்ற வரை அந்த உடம்பை நீக்காமல் பெருமான் வைத்திருக்கின்றார் என்ற ஒரு பெரிய உண்மையும் நமக்கு கிடைக்கின்றது அல்லவா? ஆகவே கைலாயத்திலிருந்து தம்மோடு வந்த சிவகணங்களோடு வாதவுரடிகளையும் உடனடித்துக் கொண்டு பெருமான் சென்றிருந்தால் நமக்கு திருவாசகமே கிடைத்திருக்காது அல்லவா? ஆகையினாலே இந்த மாதிரி நம்மையும் ஆட்கொள்ள வேண்டும். அது அவங்க காலத்துல வாழ்ந்த ஆன்மாக்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் மூலம் வழி வழியாக இப்போ நாம ஆயன்மார் காலத்துக்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் பிந்தி இருக்கின்ற நமக்கும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பெரிய புராணமாக பயந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிவன்முத்தர் மூலம் எத்தனை ஆன்மாக்களை உய்யக்கூடுறார் பெருமான். அதனால பாருங்க, அந்த உடலுக்குன்னு விதிக்கப்பட்ட காலம் வரைக்கும் இல்லையா? நம்ம கேட்போம், வினைப்போகங்கள் அனுபவிச்சதுனால உடல் இருக்கணும் இல்லையா? அப்ப பெத்தான்மாவுக்கு அந்த விதிக்கப்பட்ட காலம் வரை இருக்க வேண்டிதான். முத்தான்மா இவனுக்கு எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைப்போம். என்னன்னா மற்றவர்களையெல்லாம் அது மூலமா ஆட்கொள்கின்றார். அந்த பெரிய உண்மை நமக்கு தெரிய வருகிறது. அப்படி கருவிகரணங்களோடு இருந்து கொண்டே அந்த கருவிகரணங்களை சாராமல் சிவத்தையே சார்ந்திருக்கின்றார்கள் சிவன் முத்தர்கள். பார் வெளி என்ன வெளியே இருந்து பார்ப்பதற்கு, மேலோட்டமாக பார்ப்பதற்கு நம்மை போல அவர்கள் நனவு அவத்தையில் இருக்கிறார்கள் என்றுதான் தெரியும். நனவு அவத்தை அதை சாக்கிரம் என்போ, சாக்கிர அவத்தில் இருப்பதாக தெரியும். ஆனால் அவர்கள் கருவிகரணங்களையெல்லாம் கடந்த இல்லையா, கரணங்கள் யாவும் கடந்து நின்ற கரைமிடற்றனை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த கடந்து நிற்றல் அதீதம் என்று சொல்லப்படும். அதீதம் என்றால் கடந்து நிற்றல். கருவிகரணங்களுக்கெல்லாம் அதீதமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை சார்ந்திருக்கின்றார். பார்ப்பதற்கு அவர்கள் சாக்கிர அவத்தையில் உள்ளது போல தெரிகிறது. நம்மை பாரு நனவு நிலையில சாக்கிர அவத்தை இருப்பது போது, ஆனால் அவர்கள் அதை கடந்து அதீதத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய நிலை, சீவன் முத்தரின் நிலை சாக்கிர அதீதம் என்று சொல்லப்படும். பார்ப்பதற்கு சாக்கிரமா இருக்குது, ஏன்னா கருவிகரணங்கள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களும் கண்ணால் பார்க்கின்றார்கள், காதால் கேட்கின்றார்கள், பாதத்தால் நடக்கின்றார்கள் என்றுதான் நமக்கு தெரியுது. ஆனா அவர்கள் கருவிகரணங்களையெல்லாம் என்ன செய்கின்றது, திருவருளே செயல்படுத்துகின்றது. அவர்கள் திருவருளிலே அடங்கி இருக்கின்றார்கள் அவ்வளவுதான். ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது அந்த வித்தியாசம் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு தெரிவதில்லை. ஆகையினாலே பார்ப்பதற்கு அது சாக்கிரவத்தையாக புலப்படுகிறது, ஆனால் உண்மையில் சாக்கிரம் கடந்த அதீத நிலை. எனவே அந்த நிலை சாக்கிர அதீதம் என்று சொல்லப்படும். சாக்கிர அதீதம் சேர்த்து படிச்சா சாக்கிராதீதம். சாக்கிர அதீதம் சேர்த்து படிக்கும் போது சாக்கிராதீதம் சேர்த்து. அந்த சாக்கிராதீதம் என்பது என்ன? மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த சொல்லை அருமையாக ஓரிடத்திலே கையாளுகின்றார்கள். பல இடங்களிலே சிறப்பாக கையாளுகின்றார்கள். அடியனுக்கு ஓரிடம் நினைவு கூறுகிறது. அதனால சொன்னேன் என்னவென்றால், சிவஞான போதத்திலே ஆசிரியர் மெய்கண்ட தேவநாயனார் மங்கள வாழ்த்து விநாயக வணக்கம் சொல்லி தொடங்குகின்றார். அப்போ ஒரு ஒரு செயலை மேற்கொள்வோர் அந்த செயலுக்கு இடையூறு வராமல் இருப்பதற்காக முதலிலே விநாயக பெருமானை வழிபடுவது மரபு இல்லையா? ஆக அது நம்மை போல உள்ளவர்கள் ஒரு செயல் செய்தால் அதில் இடையூறு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனா மெய்கண்டார் ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு இடையூறு வருமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் மெய்ப்பொருளாகிய சிவத்தையே கண்டவர், சிவமாகவே விளங்குபவர். அவருக்கு எப்படி இடையூறு வரும் இல்லையா? அந்த இடத்துல மெய்கண்டார் எப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட மெய்கண்டாருக்கு இடையூறு வருமா அப்படின்னு கேட்கிற இடத்துல சிவஞானசன் எழுதுவார்கள், சாக்கிரத்தே அதீதத்தை புரியும் தமக்கு இடையூறு வராது என்பது ஆசிரியருக்கே நல்லா தெரியும் என்று சொல்வார்கள். ஆனாலும் ஏன் இந்த விநாயக வணக்கம் வைத்தாருன்னா, நான் செய்யற சிவஞான போதமாகிய அந்த நூல் எழுதும் முயற்சிக்கு இடையூறு வராது அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஏன்னா மாணாக்கருக்கு வழிகாட்டும் முகமாக இல்லையா, பின்வருகின்ற மாணாக்கர்களுக்கு அதை வழிகாட்டுதலாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஆசிரியர் பாடலையே அப்படின்னு அதையே ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு எல்லாரும் விநாயக வணக்கம் பண்ணாம இருந்துடக்கூடாது இல்லையா, அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் நோக்கிலே செய்தார்னு அருமையா சொல்வார். மெய்கண்டார் எப்படிப்பட்டவர்னா, சாக்கிரத்தே அதீதத்தை புரிபவர் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது சாக்கிர அவத்தையில் இருப்பது போல காட்டிக்கொண்டு சாக்கிரமாகிய இந்த சகல அவத்தையே கடந்த அதீதமான சுத்த நிலையிலே இருப்பவர், திருவடி சார்பிலே திளைப்பவர்